தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம்.
வணக்கம்.
உங்களோட பேரை சொல்லுங்க.
நான் ஜோவா கதைக்கிறேன்.
சொல்லுங்க.
வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
உங்களோட விளக்கங்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது.
நன்றி.
என்னுடைய நான் இன்டர்நெட்லயும் போய் பார்த்தேன் நான் உங்களோட இதழ எல்லாம்.
சொல்லுங்க.
மிக நன்றாக இருக்கிறது.
சொல்லுங்க.
மற்றவருக்கு மூன்று கேள்விகள் இருக்கிறது. புறவியல் வந்து இந்த காவி உடை உடுக்கிறார்கள், அதன் தத்துவமும். மற்றது சிவபெருமான் வந்து பாம்பை வந்து ஆபரணமாக அணிந்திருக்கிறார். திருமால் வந்து இதில் அனந்த சேரத்தில் துயில்கிறார் பாம்பிலே. அது மூன்றும் தத்துவத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. இந்தருடைய முதலாவது வினாய் வந்து துறவிகள், துறவிகள் காவியுடை உடுப்பதன் தத்துவம் என்ன என்று கேட்கின்றனர். இந்த காவியுடை என்பது அவர்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு காவி என்றால் பட்டிலே கூட அந்த காவி நிறத்திலே வருகின்றது. கல் ஆடை என்று சொல்லுவார்கள். அதாவது இருந்ததுக்குள்ளேயே மிகவும் ஒரு உடலுக்கு மென்மை பயக்காத துணி,
அது
சொரசொரப்பான துணி. அது ஒரு சாயத்திலே போட்டு அந்த காவியாக தருவார்கள். என்று கேட்டால், அந்த நாளிலே இந்த சன்னியாசிகள் வந்து உலகை துறந்தவர்கள். இந்த ஆதி காலத்திலே இந்த காவி உடை கூட குப்பை குளத்திலே இருந்துதான் பொறுக்கிறார்கள். பட்டினத்தார் பாடுகின்றார், என்ன உடை கந்தை உண்டு என்று பாடுகின்றார். எனக்கு என்ன குறை இருக்குது, போனா பிச்சு எடுத்து ஒரு காய் சோறு வரும், போனால் அந்த கிளிசல் குப்பைக்குள்ள கந்த துணி இருக்கும் என்று பட்டினத்தாரே பாடுகின்றார். இந்த துணிகளை எடுத்து ஒன்று பொருத்தி அந்த காலத்திலே பாவித்திருக்கின்றார்கள். மற்றது இது வந்து என்று கேட்டால், இந்த அவர்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வது. மற்றது அடுத்ததாக, அவர்கள் வந்து கண்ட இடத்திலேயும் இருந்து படுத்து எழும்பி போவார்கள். வெள்ளை ஆடு என்றால் அதில் அழுக்கு தெரியும், காவி ஆடு என்றால் இந்த அழுக்கு தெரியாது. அப்ப அவர்கள் ஒரு ஆடையே வைத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு தத்துவம் உண்டு. மற்ற இந்த காவியுடை வந்து சன்னியாச மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உரியது.
அவர்களுக்கு
குறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விபரங்கள் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், எங்களுக்கு ஆகமங்களில் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் பெரிய புஸ்தகங்கள் இன்றைக்கு கிடைப்பதே கஷ்டமாக இருக்கின்ற காலத்திலே இந்த அதுக்குரிய இதிலே வந்து, அதாவது சைவ சந்நியாச பத்ததி என்று சொல்லி ஒரு ஹேண்ட்புக் இருக்கின்றது. இதே ஆகமங்கள் இருந்த இந்த சன்னியாச முறைகளை எல்லாம் தொகுத்து எழுதியவர் வந்து சூரியனார் கோயில் ஆதீனம் என்று இந்தியாவில் இருக்கின்றது. நவக்கிரக வழிபாட்டுக்கு போவர்களுக்கு தெரியும், திங்களூர்ல வந்து சந்திரனை கும்பிடுவார்கள். அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போவார்கள், சூரியனை கும்பிடும். அங்கு இருப்பது நவக்கிரகங்கள் ஒன்றான சூரியன் அல்ல, அங்கு இருப்பது சிவசூரியன். அங்கே வந்து சண்டேஸ்வரர் கூட உண்டு. நவகிரகங்களுக்கு சண்டேஸ்வரர் கிடையாது. அங்கே இருக்க தேஜ் சண்டர் என்று சொல்லுவார்கள், அங்கே இருக்க சண்டேஸ்வரரை. அப்ப அது சிவனுடைய மூர்த்தமாகத்தான் அந்த சூரியனார் சிவசூரியனாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அதுக்கு பக்கத்திலேயே சூரியனார் கோயில் ஆதீனம் இருக்கின்றது. 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழம வாய்ந்த ஆதீனம். அந்த நாளத்திலே சதாசிவ சிவாச்சாரி என்பவர் அதை ஸ்தாபித்தார். அப்புறமாக சிவாக்கிர யோகிகள் என்பவர் அதுக்கு ஆதீனகர்த்தனாக இருந்திருக்கிறார். அந்த சிவாக்கிர யோகி சிவாச்சாரியார் வந்து இவர்கள்லாம் காசியிலே இவர்களுக்கெல்லாம் குருமடங்கள் எல்லாம் அந்த நாளில இருந்திருக்கின்றன. மணிகர்ணிய கட்டத்திலே காசியிலே இவர்களுடைய குருமடத்தை பற்றி அந்த சதாசிவ சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். தான் எழுதிய சிவஞான போதத்துக்குரிய சூத்திரங்களுக்கு, வடமொழியில் இருக்கிற சிவஞான போத சூத்திரங்களுக்கு விரிவர செய்கின்ற பொழுது அந்த அவர்களுடைய மடம் பாரம்பரியத்தான் இங்கே இருக்கின்றது. அவர் ஒரு புஸ்தகமாக இந்த சன்னியாச முறைகளை தொகுத்து தந்திருக்கின்றார். இன்றைக்கெல்லாம் நிறைய விதமான சன்னியாசங்கள் இருக்கின்றன. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற சுவாமிகளை சொல்லுவார்கள் சரஸ்வதி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக அங்காள சிருங்கேரியில் இருக்கிற பாரதி என்று சொல்லுவார்கள். மற்ற தீர்த்தர் தீர்த்தங்கரர் இப்படி நிறைய சன்னியாச முறைகள் இருக்கின்றன. பரமஹம்சர் என்ற பெயர் கூட சில பேருக்கு சொல்லுவார்கள் இல்ல, நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம் பரமஹம்சர் என்று. அந்த பரமஹம்சன் என்றால் என்ன என்றால், சன்னியாசத்திலே உச்சமான சன்னியாச முறை ஒன்று பரமஹம்ச சன்னியாசம். பரஞ்சோதி முனிவர் வான்வழியாக போய்கொண்டிருக்கின்ற காலத்திலே கீழே மெய்கண்டார் ரெண்டு வயது சிறுவர் தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு முன்னாலே விளையாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய பக்குவ நிலை அறிந்து அந்த பரஞ்சோதி முனிவர் சிவனுடைய ஆக்ஞப்படி கீழே இறங்கி வந்து இந்த ரெண்டு வயது பிள்ளைக்கு அவர் தீட்சை கொடுத்து அவருக்கு பரமகம்ச சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான சன்னியாசமும் கொடுத்து சிவஞான போதத்தை உபதேசித்து இதை தமிழர் செய்க என்று பணித்து சென்றார் என்று சொல்லி மெய்கண்டாருடைய வரலாறு கூறுகின்றது. அப்ப இந்த சன்னியாச முறைகளிலே இருக்கின்ற இதுல தலையிலே வந்து சில சன்னியாசிகளை பார்த்தால் முழுமையாக தலைமையிலே மலித்திருப்பார்கள், சில பேரை பார்த்தால் நீட்டமாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஆதீனங்களை பார்த்தால் திருவாவூருடைய ஆதீன மரபிலே வந்து தலைமையை முழுமையாக மலித்திருப்பார்கள் அந்த சன்னியாச மரபிலே. தர்மபுர ஆதீன மரபிலே தலைமையர் வந்து நீட்டமாக இருக்கும், ஜடையாக இருக்கும். அப்ப வள்ளுவர் கூட சொல்லுகின்றார், மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகத்தார் பழிப்பது ஒழித்துவிடின் என்ற கருத்து காணப்படுகின்றது. எப்படி சன்னியாசம் இருந்தாலும் உலகத்தார் பழிக்கின்ற தன்மை இருக்கக்கூடாது சன்னியாசிக்கு என்பது வள்ளுவருடைய கூற்று. இப்படிப்பட்ட சன்னியாசிய வாழ்க்கை முறையிலே அவர்களுடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய மற்றவர்களுடன் உறவாடுகின்ற தன்மை. இன்றைக்கெல்லாம் சன்னியாசிகள் எல்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறார்கள், எல்லோரோடும் பழகுகின்றார்கள், அப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது இல்லையா. இதனாலதான் அடிக்கடி சன்னியாசிகளை பற்றிய விவரங்கள் ஊடகங்களில் வருகின்றன.
அதான் அதனால இப்ப உண்மையான அந்த சன்னியாசிகளுடைய அந்த மகத்துவம் ஓரளவுக்கு இவர்களால் சீரடைகிறது
என்றுதான் சொல்ல உண்மைதான். அதுல உதாரணமாக ஒன்று சொன்னால், காஞ்சி பெரியவர் இதுக்கு முன்னராக இருந்த சுவாமிகள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் காஞ்சிபுரத்தில் நடமாடும் தெய்வம் என்று போற்றப்பட்டவர். அவருடைய இளமை காலத்திலே நடந்த ஒரு கதை, அதாவது வந்து அவர் இளமை காலத்தில் இருக்கின்ற காலத்திலே அந்த மடத்திலே இருக்கின்றார். மடம் வந்து ஒரு ஓபன் ஸ்பேஸ், அதுல அந்த ஓபன் பிராண்டாவில் அவர் மத்தியான நேரம் அதுல சிரம பரிகாரம் அந்த தூணோடு அதில் இருக்கின்றார். இப்ப மடத்துக்கு ஒரு பெண்மணி வந்து அந்த மடத்தில் இருக்கிற மேனேஜர்கிட்ட அழுகிறார் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, சுவாமியை பார்க்கணும். என்ன சுவாமி எங்க அதுல இல்ல, எல்லாரும் காண அந்த திண்ணையில தானே இருக்கிறார். சரி போய் அவர்கிட்ட சொல்லி வந்து அனுப்பிட்டேன். அனுப்பினா இந்த அம்மா போய் முறையிட்டு தொடங்கணும்னு சுவாமி சொன்னார். சரி சரி போய் அம்பாலிட்ட முறையிலண்டு அனுப்பிட்டேன்,
ஒண்ணுமே சொல்லி
அம்பாலிட்ட முறையிலண்டு சொல்லி அனுப்பிட்டார். அந்த சில நாட்களுக்கு பிறகு மடத்து கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அப்ப சுவாமிக்கு அப்ப சுவாமியுடைய இளமை காலம், இவரெல்லாம் சன்னியாசத்துக்கு வந்த பொழுது வேலை சிறுவனாக இருந்த காலத்திலே வந்தவர். இப்ப இளமை காலம், அப்ப அவர் வந்திருந்த பொழுது அந்த மடத்துல இருந்த அந்த மேனேஜரை பார்த்து கேட்டார், என்னை பார்க்க எப்படி இருக்குனக்கன்று. சுவாமி நல்லா ஞான பழம் போல நல்லா இருக்கிறீங்க, இல்ல உடம்பு எப்படி இருக்கு, நல்ல தேஜோமயமா நல்லா இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். அவர் இவர் சின்ன இருந்துட்டு இப்படி இருக்கிற ஒரு தடி புயல் கிட்ட நீ என்னென்ற ஒரு பொம்மநாட்டிய தனி அனுப்புவேன். இது காஞ்சி பெரியவர் தன்னுடைய வாயால சொன்னது. இப்படி அவருடைய இளமை காலம் அது, இப்படி இருக்கிற தடிப்பயல் கிட்ட நீ ஒரு பொம்மை நாட்டிக்கு என்னென்று தனி அனுப்புவ. அதையும் ஒரு தனி அனுப்பல, அது ஒரு அவர் ஓபன் ஸ்பேஸ்ல இருந்த சுவாமியை போய் பார்க்க அனுப்பினார் என்று சொல்லிட்டு சொன்னார். இன்னையில இருந்து அந்த நாள்ல 60 வயது தான் பெரிய வயது, என்னுடைய அந்த 60 வயது சஷ்டி, அந்த 60 வயது வரை மட்டும் ஒரு பொம்மை நாட்டியும் நீ தனி அனுப்பப்படாது, அனுப்பினியும் உன்னுடைய சீட்டு கிழிஞ்சது மடத்துல. இது அவருடைய உத்தரவு. இப்படிதான் அவங்க தங்களுடைய நெறிமுறைகளை பாதுகாத்து வந்திருக்கிறாங்க, பேணி வந்திருக்கிறாங்க. அவருடைய பலகீனம் அண்டு அல்ல, இதை பார்த்துவிட்டு அடுத்தவர்கள் செய்யலாம் இல்லையா, இதே மாதிரியாக. அப்ப இன்றைக்கு இந்த நெறிமுறைகள் எல்லாம் இந்த சைவ சன்னியாச பத்ததியிலே இருக்கின்றது. இந்த சன்னியாசிகள் எப்படி பழக வேண்டும், யாரோடு கதைக்க வேண்டும், என்னென்ன மாதிரி செய்ய வேண்டும். சன்னியாசிகள் ஓய்வெடுக்கிற இடத்துக்கு பெயர் ஒடுக்கம். ஒரு சிறிய அறை, சிறிய அறை கதவு இருக்காது, ஒரு சிறிய சுவாமி ஒடுக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதான் ஓய்வெடுக்கிறார், அந்த அறைக்கு கதவு கிடையாது, அதுதான் முறை. அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் எல்லாம் இருப்பது சன்னியாச முறையிலே. அப்ப இந்த கல் ஆடை அல்லது அந்த காவி ஆடை வந்து சன்னியாச மார்க்கத்துக்குரியது. அது வந்து துறவை தவிர்ப்பது குறிப்பது. மற்றது இதற்காக கன நிறைய ஆடைகள் தேவையில்லை. இன்றை கொண்டு வைத்திருக்கிறேன், ஊத்தியாய் போடுதல், லாண்டரிக்கு போயிட்டு வரணும், மற்றது போடணும் என்ற தொகையெல்லாம் இல்லை. ரெண்டு ஆடைகள், ரெண்டு உள்ளாடை இருந்தாலே போதும். எங்களுக்கு தெரியும், காஞ்சி அந்த சன்னியாசிகள் ஒரு தண்டம், சன்னியாசிகளுக்கு தண்டம் ஒரு கோல் வைத்திருப்பார்கள். அவர்கள் உள்ளாடை வந்து கோவணம், ஒன்று கோவணம் கட்டி இருந்தால் மற்ற கோவணம் அதில் காய்ந்து கொண்டிருக்கும் மேலே. அடுத்தவன் நீராடும் பொழுது இதை கட்டி அதை காய போடுவார்கள். அப்படித்தான் நடப்பது பலமை. ரமண மகர்ஷிகள் எல்லாம் இருந்தார். அப்ப இந்த ஆடு வந்து இதை குறிப்பது, அதுதான் முதலாவது விளக்கம். இரண்டாவது விளக்கம் பாம்பு, சிவனுக்கு ஏன் பாம்பு? இவர் ரெண்டு பேருடைய அறவும் வித்தியாசம். சிவனுடைய கதை என்னென்று கேட்டால், தாருகாவனத்து முனிவர்கள் இருந்தார்கள், தவம் செய்தார்கள், நிறைய அனுகிரகங்கள் எல்லாம் இருந்து வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் வல்லவர்கள். அவர்கள் மிகவும் பஃப்ட் அப் என்று சொல்லுவோம், அதாவது தங்களை விட்டால் ஆக்கள் இல்லை, நிறமாப்பு. இதெல்லாம் எங்களைத்தான் குறிக்கின்றது. தாருகாவனத்து முனிவர்கள் அன்றைகள், இன்றைக்கு நாங்கள் கோயில் நடத்துகின்றோம், தர்மஸ்தாபனங்கள் நடத்துகின்றோம், சமய சதைகள் மாற்றது மன்றங்கள் எல்லாம் நடத்துகின்றோம். எங்களுக்கு எல்லாம் உருமாப்பு, சைவத்தையும் சிவத்தையும் நாங்கள் தான் ஏதோ பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. நாங்கள் இல்லாவிட்டால் இந்த சைவமும் சிவமும் அழிந்துவிடும் என்று வேறு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் சொல்லியும் பேசியும் எழுதியும் வருகின்றோம். நாங்கள்லாம் இந்த தாரகாவனத்து முனிவர்களின் மறுபிறப்புகள் தான். எல்லாத்தையும் படிச்சுக்கொண்டு அந்த நான் தான் இறைவனை தாங்குகின்றேன், நான் தான் சைவத்தை தாங்குகின்றேன், நான் தான் சிவத்தை தாங்குகின்றேன் என்று பேசுகின்றோம் இல்லையா, அந்த முனைப்பு. அந்த நிலையிலேதான் இந்த தாரகாவனத்து முனிவர்களும் இருந்தார்கள். அவருடைய ஆனந்தத்தை அடக்கு முகமாக சிவனும் திருமாலும் சேர்ந்து ஒரு திருவிழாடை செய்தார்கள். அந்த முனிவர்கள் வந்து அவருடைய பகல் வேலைகளிலே அவருடைய தபச்சாலைகளுக்கு சென்று இந்த ஆன்மீக விடயங்கள் படிப்பித்தல் படித்தல ஈடுபடுவார்கள். அவருடைய பணியினர் வந்து வீட்டில இருந்து தன்னுடைய தர்மத்தை பார்த்து வருவார்கள். அப்போ சிவன் வந்து அழகான பிச்சாடன மூர்த்தம், மெண்டிக்கன் டைட்டி என்று சொல்லுவார்கள். சிவனுடைய 25 மகேஸ்வர மூர்த்தங்கள். சிவன் வந்து பிறப்பதில்லை, பிறவா யாக்கை பெரியோன் என்று மணிமேகலை சொல்லும். ஆனால் அந்தந்த வடிவங்கள் தாங்கி வந்திருக்கின்றார். அப்ப இந்த முன்னும் வந்த இந்த கல்பத்திலே அந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய பெண்கள் இருந்த அந்த அக்ரஹாரத்துக்கு சிவன் வந்து மெண்டிக்கன் பிச்சாடன மூர்த்தியாக வருகின்றார். எங்களுக்கு தெரியும் சன்னியாசிகள் ஒரு வகை வந்து அவதூத சன்னியாசி என்றால் அவர்கள் எந்த விதமான ஆடையும் தரிக்க மாட்டார்கள், நிர்வாணமாக தெரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியாக வந்து அங்கு பிச்சை கேட்கிறார் அவர். மெண்டிக்கன் டைட்டி 25 மகேஸ்வர மூர்த்தங்களில் உண்டு பிச்சாடன மூர்த்தம். அவருடைய உடலின் அழகை பார்த்து சிவன் அழகே வடிவானவர். நிறுவனுக்குரிய ஒரு பெயர் வந்து பகவான். எல்லாரும் பகவான் பகவான் என்று பெயர் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். பகவானுடைய கருத்து தெரிந்தால் தெரிய வேண்டும். பகம் என்றால் ஆறு, ஆறு அம்சங்கள் இருக்க வேண்டும். அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற அறிவு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற புகழ், மற்றது அளவற்ற பற்றின்மை. இந்த ஆறு அம்சங்களும் பொருந்தினால்தான் உரை பகவான். இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த அளவற்ற அழகு உருவாக இந்த சிவன் அங்க போன அந்த பெண்கள் எல்லாம் இந்த சிவனுடைய அழகிலே மயங்கி அவருக்கு பின்னால பூவல் அளிக்கிட்டார்கள். அது உண்டு. அதே நேரம் திருமாலும் வந்து திருமாவியார் அரியலால் தேவையில்லை, சிவனுடைய சக்தி திருமால், ஏகைவ சக்தி பரமே வரஷ்ய புருஷேஷு விஷ்ணு. இது காளிதாசுடைய குமார சம்பவம். பரமசிவருக்கு ஒன்றுதான் சக்தி, அதை சதுர்பிபாஷ்ய நான்கு விதமாக சொல்லுவோம். புருஷேஷு விஷ்ணு, விஷ்ணு வந்து வடிவத்தில் இருக்கிறது, இவனுடைய புருட வடிவத்தில் ஆண் வடிவத்தில் இருக்கிற சக்தி தான் விஷ்ணு. இன்னைக்கு ஐயப்ப விரதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐயப்ப பக்தர்களை சிலர் கீழியாக கேட்பார்கள், இது சிவனும் விஷ்ணுவும் ரெண்டு ஆண் தெய்வங்கள் இணைந்து வந்தவரா ஐயப்பன் என்று. இருந்தால் அவர் சக்தி, சிவனுடைய சக்தி தான் விஷ்ணு. அதுக்கு என்ன வேதம் என்று கேட்டால், என்னுடைய யோகம் இன்றைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, யோகத்திலே வந்து வலது பக்கம் மூச்சு போகும் அது சூரியகலை, இடது பக்கம் மூச்சு போகும் சந்திரகலை. அந்த ஆண்களுக்கு தூங்கும் பொழுது வலது பக்கம் மூக்கிலே மூச்சு ஓட வேண்டும், அதுதான் யோக மார்க்கத்திலே சிறந்தது. பெண்களுக்கு தூங்கும் போது இடது பக்கம் மூச்சு போக வேண்டும். இதுக்கு இலகுவாக சில போஷர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களது இடது கையிலே இடது கையை தலைக்கு அணியாக வைத்து ஒருக்களித்து படுத்திருக்கின்ற பொழுது பார்த்தால் கொஞ்ச நேரத்திலே உங்கள் மூச்சு வலது மூக்கால போக தொடங்கும், தானாக போக தொடங்கும். அது நீங்க கவனிக்கலாம். பேசிக் மெடிக்கல் என்று கேட்டால் இங்கால வந்தோன்னா அந்த பூலிங்க பிளட் அண்ட் வெயின்ஸ் வந்து இங்கால கீழ் மூக்குக்கு வந்து இடது மூக்குக்கு வந்து விட வலது மூக்கு கிளியராக அதால மூச்சு போகும். அது ஒன்று. அப்ப ஆண்கள் வந்து எப்பொழுதும் இடது கையை தலைக்கி வைத்து படுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பெண்கள் மாறி வலது கையை தலைக்கு வைத்து படுக்க வேண்டும் என்றால் அவர்கள் படுத்துக்கின்ற பொழுது வலப்பக்கமாக பிறந்து படுக்கின்ற பொழுது இடது பக்க மூக்காலே மூச்சு போகும். இது பெண்களுக்குரிய சயனம். இது எல்லாம் இருக்கிறது, சாஸ்திரங்களே விதிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவுடைய சயனத்தை பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, அவர் வலது கையை தலைக்கு அணையாக வைத்துத்தான் படுத்திருக்கின்றார். அது பெண் சயனிக்கின்ற சயனம். அவர் சக்தி, சிவனுடைய சக்தி. மற்றது பெண்களுக்குரிய அணிதான் கஸ்தூரி சந்தனம். அப்ப இந்த தாரகாவனத்து முனிவருடைய கதைக்கு வந்தால், இந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார், அழகான மோகினி வடிவாக வடிவெடுத்து இந்த முனிவர்கள் தங்களுடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற தங்களுடைய ஞான நூல்களை ஆராய்ந்து கொண்டு இடத்துக்கு செல்லுகின்றார். இப்ப முனிவர்கள் இந்த மோகினியின் அழகிலே மயங்கி முனிவர்கள் அதற்கு பின்னால போகின்றார்கள். பிற்பாடு அந்த நாள் முடியத்தான் வைக்க விளக்கம் வருகின்றது. ஓஹோ, தங்களுடைய பெருமை இவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு இருந்திருந்தாலும் இந்த இன்னும் தாங்கள் கீழான நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்றது விளங்கியது. என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் பெறவில்லை. கோயில்களில் சண்டை பிடிப்பது போல, சபைகளிலே நாங்கள் சண்டை பிடிப்பது போல, அவர்களும் உடனே என்ன செய்தார்கள், ஓகே இது விட்டுபோமா பார் என்று போட்டு உடனே என்ன செய்தார்கள், நாங்கள் சிலவர்களே படங்கள் விக்கிரகங்களை கூட தூக்கி கொண்டு வந்துடுவோம் இல்லையா, அப்படியே நடக்கின்றது. அது மாதிரி அவர்களும் என்ன செய்தார்கள், ஒரு அபிசார யாகம். அபிசாரம் என்றால் தீய பொருட்களை, தீய இதுகளை ஏவி விடுகின்ற யாகம் என்று செய்தார்கள். அதிலே வந்த பாம்பை ஏவி விட்ட பொழுது சிவன் அதை அணியாக அணிந்த
அவர்கள் அனுப்பிய அந்த பாம்பு
முயலகன் என்றவன் அனுப்பினார்கள். அவரை காலுக்கு கீழே மிதிக்க வைத்தார். ஒரு அவருடைய பாம்பு அணி. அப்ப அடுத்ததாக திருவாளுடைய பாம்பு வந்து ஆதிசேஷன், ஆயிரம் தலை நாகம் என்று சொல்லுவோம் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் பதஞ்சலியாக அவதரித்தார். பதஞ்சலி யோகத்துக்கு முன் செய்த முனிவர் பதஞ்சலி, பதஞ்சலி யோக சூத்திரம் அவர் வந்து அவதரித்தவர். அவர் தான் இங்க வந்து அவதரித்திருந்த பொழுது அவர் திருமூலனுடன் ஒன்றாக இருந்து உபதேசம் பெற்றவர் நந்திதேவரிடம். நந்தி திருமூலவே அதை சொல்லுகின்றார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடுடில், என்னுடைய குருவான நந்தியினுடைய அருள் பெற்ற நாதர்கள் திருமூல பரம்பரையிலே வந்தவர்களை சொல்லுவார்கள் நாத பரம்பரை. என்னுடைய குரு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவருடைய குரு இந்த நாத பரம்பரையிலே வந்தவர்கள். அப்ப ஞான குரு வழியிலே அப்ப இந்த அவர் சொல்ற நந்தி அருள் பெற்ற நாதரை நாடலில் நந்திகள் நால்வர், வேற நந்திகள் நாலு பேர் அவருக்கு சீடராக இருந்திருக்கிறார்கள். சிவயோக மாமுனி, சிவயோக மாமுனி என்பவர் அங்கே இருந்திருக்கின்றார். மன்று தொழுத பதஞ்சலி, அதான் இந்த பதஞ்சலி முனிவர். திரு மன்று என்பது சிதம்பரத்திலே சிவனுடைய நடனம் கண்டவர், சிதம்பரத்திலே. அப்ப மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் புளிப்பாத முனிவர் என்றுவர் என்னொடு என்னரு மாமி, என்னோட சேர்த்து எட்டு பேர் நாங்கள் அவரிடம் படித்த நாங்கள் வியா கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகின்றார். அப்ப இந்த இந்த ஆதிசேஷன் தான் இந்த இந்த ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை நாகம் ஒரு கதை இருக்கின்றது. இந்த ஆதிசேஷன் தான் உலகை தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சில பேர் அதையும் கேள்வியாக கேட்பார்கள், ஆதிசேஷன் எப்படி தாங்குவான் என்று. இது வந்து சயின்ஸ்ல பாக்கணும். இந்த கிராவிடேஷனல் போர்ஸ்ல ஒரு பிளானட் எப்படி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது பார்த்தால், அந்த கிராஃப் போட்டு பார்க்க முடியாது. ஒரு கோடு போடுவார்கள், இப்படி அந்த கோட்டை குறுக்காக இன்னொரு கோடு போடுவார்கள், இப்படி அந்த ஒரு வட்டத்தை சுற்றி இப்படி நேர்கோடு போட்டு போட்டே வார்கள். அந்த பரிதியை சுற்றி போட்டுக் கொண்டு விட இப்படி ஆயிரம் தலை உள்ளதாக வரும். அந்த அந்த போர்ஸ், அதாவது அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் நேரும் எதிருமாக ஒன்றோடு தொழிற்பட்டு ஒரு பூமியை, ஒரு கிரக தொகுதியை, கோள் தொகுதியை தாங்கிக் கொண்டு நிற்கின்றது. அதைத்தான் ஆதிசேஷன் என்று சொல்லுகின்றார்கள். அதான் ஆயிரம் தலை நாகம்.
உண்மையிலே அதுக்கான விளக்கம்
விஞ்ஞான விளக்கம் இருக்கின்றது. அது வட்டமாக அந்த பருதியை போட்டு அந்த வட்ட பருதியிலே நாங்கள் ஒவ்வொரு நேர்கோடாக இப்படி போட்டு 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 கொண்டு வந்தோம் என்றால் அந்த ஆதிசேஷனுடைய தலை இந்த தத்துவம் விளங்குகிறது. அவர் சொல்லுவார்கள் இந்த கல்பம் வந்து சுவேதவராக கல்பம், அதாவது பூமி வந்து அழும்பின பொழுது விஷ்ணு வெள்ளை பன்றி, சுவேத வராகம் என்றால் பள்ளி, சுவேதம் என்றால் வெள்ளை பன்றி உருவெடுத்து தூக்கி கொண்டு வந்ததாக சொல்லுவார்கள். அது என்னென்று கண்டால் இந்த கஷ்மிகோஷன்ல இந்த பிளானட்டரி சிஸ்டம் வந்து லாஸ்ட், எங்கேயோ பேலன்ஸ் வச்சுட்டது. சோ தே ஆர் லாஸ்ட். இப்ப நாங்கள் கிரகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வான் காட்டியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், தொலைக்காட்சி தொலைக்காட்சியிலே. அதிலே கூட சில கிரகங்கள் இருந்தா போல கண்ணுக்கு மறந்து விடுகின்றன இல்லையா, அது மாதிரி லாஸ்ட் என்றால் இல்லாம போட்டு கொண்டு லாஸ்ட். அதை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வந்ததுதான் இந்த சுவேத வராகம். அது இன்னொன்று சொல்லுவார்கள், இன்னொன்னு கேலியாக சொல்லுவார்கள், அது பாயை சுருட்டி கொண்டு வந்தது போல வந்துவார்கள் சொல்லுவார்கள். என்ன உலகம் எல்லாம் உருண்டையா இருக்குது, என்ன பாயை சுருட்டி கொண்டு வந்தது. இந்த பாயன்றால் நீங்க இன்னைக்கு கேலக்சி இருக்கு இல்லையா, எங்களுடைய அதாவது எங்களுடைய பூலோகத்தை தான் நாங்க கேலக்சி, எங்களுடைய கேலக்சி. அந்த கேலக்சியை பார்த்தீர்கள் என்றால் படத்திலே, இன்னைக்கு போய் நீங்கள் கூகுள்ல போய் கேலக்சி படத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பார்த்தால் ஒரு பாய் சுட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த சுருண்ட சுருளாகத்தான் இருக்கின்றது. அதுதான் இந்த பாய் சுருளாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் விஞ்ஞான விளக்கம் நிறையவே உண்டு. அப்ப இதுதான் இந்த இறைவனுடைய திருமாலனுடைய சயனத்திலே இருப்பது. இதை சொல்லுவார்கள் ஆதிசேஷன், அதான் ஆதிசேஷனுடைய தத்துவம். இந்த ஆதிசேஷனுக்கு இன்னொரு புதவம் இருக்கின்றது. இப்ப பதஞ்சலி வந்து யோக சூத்திரம் எழுதியிருக்கிறார் வடமொழியிலே. அந்த யோக சூத்திரம் தான் யோக நூலுக்கு அடிப்படை பாடநூல். ஆனா அதிலே இந்த குண்டலினி யோகத்தை பற்றியோ ஆறு ஆதார சக்கரங்கள், நாங்க சொல்லுவோம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகஸ்டாரம், அந்த ஆறு ஆதார சக்கரங்களை பற்றியோ ஒன்றுமே சொல்லவில்லை. இவ்வளவு செய்த பதஞ்சலி அதை சொல்லவில்லை. திருமூலர்வர் தன்னுடைய சீடர் என்று சொல்லி இருக்கின்றார், தன்னுடைய கிளாஸ்மேட், சக மாணவர் என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப இவருக்கு தெரிந்தது, அவருக்கு எப்படி தெரியாமல் போயிட்டு. என்ன நடந்தது என்றால், பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரங்களை தன்னுடைய பூமியிலே வாழும் காலம் முடியும் வரும் பொழுது தன்னுடைய மாணவர்களை அழைத்து, ஆயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அமைத்து, நம்மளுடைய ஆயிரம் பேருக்கும் என்னுடைய இதை சொல்லப் போகின்றேன். ஆனால் இது வந்து வெரி எக்ஸ்பேன்ஸ், வெரி எக்ஸ்டெண்டட், இன்டென்ஸ். அப்ப ஒரு ஆளுடைய இதுக்கு முடியாது. ஆயிரம் பேர் இருந்தால் நான் ஒரு திரை போட்டு இங்கால இருந்து ஆயிரம் பேருக்கும் சொல்லுவேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவது வித்தியாசம். அந்த திரைக்கு பின்னாலே தன்னுடைய ஆயிரம் தலைகளையும், ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகளை சொல்லுவோம், தலைகளையும் வைத்து ஆயிரம் தலைகளோடாகவும் ஏக காலத்தில் ஒரே நேரத்திலே இந்த யோக சூத்திரங்களை சொல்லுகின்றார். திரைக்கு முன்னாலே இருந்து ஆயிரம் மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவனுக்கும் பிரத்யேகமாக ஒரு விதமான பாடம் மட்டும்தான் வருகின்றது. அதிலே ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம், குழம்பு இருக்கிறது தானே, இது என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்காக அவன் திரையை விளக்கினான். அவ்வளவு பேர் வெறிஞ்சு போனார்கள். அவ்வளவு யோக சக்தி தாங்கிலா, சோ இன்டென்ஸ். அப்ப அவர்கள் எழுதினதும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது, இது அந்த முடிவு நேரத்தில் வந்தது. அப்ப என் பதஞ்சலிக்கு பெரும் கவலை அடை, இந்த உலகத்துக்கு இந்த யோக சூத்திரம் முழுமையுமே கொடுத்துட்டு போவோம் என்று இந்த போட்டோ வந்து பார்த்தால் இப்படி போயிட்டுதே, அவருடைய காலம் வந்துவிட்டது, இனி இவற்றை திருப்பி எழுத முடியாது என்று யோசிக்கின்ற வழியிலே ஒரு மாணவர் வருகின்றார். என்னன்னா, அது நடந்த நேரம் அவர் தன்னுடைய ஏற்க கடன் கழிப்பதற்காக வெளியிலே போயிருந்தார். அவர் திரும்பி வருகின்றார். அவரிடம் இருந்த எஞ்சி இருந்த பகுதிதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற பதஞ்சலி சூத்திரம். அதாவது உண்மையான யோக சாஸ்திரத்தின் ஆயிரத்தில் ஒரு பகுதிதான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம். அதான் அந்த தத்துவம். அப்ப இந்த வழியாகத்தான் இந்த தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம்.
உண்மையிலே டாக்டர், இந்த மாதிரியான இந்த விளக்கங்கள் நீங்கள் இவ்வளவு தூரம் கொடுக்கும் பொழுது இதிலே அந்த ஐயுறவுக்கே இடமில்லாமல் இருக்கிறது. இப்ப நாங்கள் வந்து பொதுவாக எங்களுடைய அந்த அற்ப அறிவுக்கேற்ற முறையில தான் சில விஷயங்களை
அனுப்பி, எங்களுக்கு எங்களுடைய எஜுகேஷன், எங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, எங்களுடைய சூழ்நிலை, மற்றது எங்களுக்கு இருக்கின்ற அறிவை வைத்துக் கொண்டு இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று போட்டு அதை நிராகரிக்கின்றோம். நிராகரித்தாலும் பரவாயில்ல, சிலவர்களை பழித்துரைக்கின்றோம், எடுத்துரைக்கின்றோம். அதுதான் அங்கே இருக்கின்றது. இவர்களில் புராணக்கதைகள் எல்லாவற்றிலும் தத்துவங்களும் உண்டன, உண்மைகளும் உள்ளன. அப்படியே இவற்றையெல்லாம் பொய் என்று சொல்லி விளக்கக்கூடாது. எங்களுடைய கால எல்லை மிகவும் அளப்பெரியது, ஒரு பெரிய கடல் இந்த காலம். நாங்கள் இதிலே வந்து எங்களுக்கு ஒரு 5000-10000 வருஷங்கள் தான் தெரியும். முதல் தமிழ்ச்சங்கம் தொடங்கி எங்களுக்கு கிறிஸ்துக்கு முன் 10,000 ஆண்டளவில் முதலாவது தமிழ்ச்சங்கம் தொடங்கி இருக்கின்றது.
அதுக்கு முன்னாடி எங்களுக்கு
அதற்கு சங்கம் தொடங்குவோம் என்றால் அதுக்கு முன்னாடி காலம் இருந்திருக்க வேண்டும். இது தமிழுடைய வரலாறு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்தது. ஆனா நாங்கள் இந்த 10,000-15,000 வருஷங்களுக்கு காலத்தை வைத்துக் கொண்டு இந்த கல்பம் என்று சொல்லப்படுகின்ற 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம், அப்படி எத்தனையோ கல்பங்கள் வந்து போய்விட்டன. அப்ப இப்படி எத்தனையோ கல்பங்கள், அதே மாதிரி அண்டா கோடானு கோடி அண்ட தொகுதிகள், அங்கன்மா ஞானத்துக்கோர் 1000 கோடி அண்டம், இப்படி கொஸ்மிக் யூனிட்ஸ், இந்த உலகங்களே 1000-கணக்கான கோடி கணக்கள் இருக்கின்றன. அவற்றையும் விளங்கிக் கொள்ளாமல், இந்த காலத்தையும் விளங்கிக் கொள்ளாமல் இதெல்லாம் சாத்தியமில்லை, நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
உண்மையிலே டாக்டர், நாங்கள் எங்கேயோ போய் அவருடைய கேள்வியும் வந்து மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்ட கேள்வியாக இருந்தபடியால் நீங்கள் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வொரு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த வர்ணாசிர தர்மத்திலே நீங்கள் கொடுத்த விளக்கத்துக்கு ஏற்ப அங்கே ஐயப்பாடுகள் இல்லை போல் தெரிகிறது எனக்கு. அதனால்தான் அவர்கள் அந்த
மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம். பல பேர் கேள்வி கேட்பாக கண்டனம் கொடுப்பார்கள், ஆனால் அதை தெளிவாக இந்த எங்களுடைய சமயத்திலே வர்ணாசிரம தர்மத்தை உள்ளது உள்ளபடி அதை ஓல்ட் பண்ணாமல் மாற்றாமல் மயக்கமுறாமல் அதை டைல்யூட் பண்ணாமல் அடப்ட் பண்ணி எல்லாம் சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கிறோம். அது புரிந்திருக்கின்றது நினைக்கின்றேன். இல்லாவிட்டால் சர்ச்சைக்குரிய கேள்விகள் பெண்டமரையின் நிறைய பேர் இந்த இணைப்பிலே வந்து இருந்தார்கள், ஆனால் கேள்விகள் எடுக்க முடியாமல் போய்விட்டது. இதில் மீனவர்கள் உங்களுக்கு வினாக்கள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.
வணக்கம் நேயர்களே.